நேயர்களுக்கு வணக்கம். இது பிபிசி தமிழோசையின் உலக செய்தி அறிக்கை.
வாசிப்பது எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இந்த ஆண்டின் அமைதிக்கான நோபல் பரிசு ரசாயன ஆயுதங்களை ஒழிப்பதற்கான அமைப்புக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.
The Norwegian Nobel Committee has decided that the Nobel Peace Prize for 2013 is to be awarded to the Organization for the Prohibition of Chemical Weapons.
நார்வேயின் தலைநகர் ஆஸ்லோவில் விருதினை அறிவித்த நோபல் குழுவினர் உலக அளவில் இருக்கும் ரசாயன ஆயுதங்களில் 80% அழித்ததற்காகவும், சிரியாவில் நடக்கும் உள்நாட்டு போருக்கு மத்தியில் அங்கிருக்கும் ரசாயன ஆயுதங்களை அழிப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதற்காகவும் இந்த அமைப்பை பாராட்டினார்கள்.
நாஜி காலத்து போர்க்குற்றவாளியான எரிக் பிரிபேக் இத்தாலியில் இன்று உயிரிழந்துள்ளார். அவருக்கு 100 வயது. ஹிட்லரின் SS படை அதிகாரியாக இருந்த இவர் ரோமில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்தார்.
That was an assassin that was ordered by our command.
பிரிபேக் ஒருபோதும் தனது குற்றத்துக்காக வருந்தியது கிடையாது. தான் மேலிட உத்தரவையே செயல்படுத்தியதாக அவர் கூறியிருந்தார். 1944 நடந்த 300+ இத்தாலிய பொதுமக்களின் படுகொலை தொடர்பில் 1990களின் இறுதியில் இவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
லிபியாவின் முன்னாள் தலைவர் கர்னல் கடாஃபியின் ராணுவத்தின் புலனாய்வு பிரிவு தலைவர் அப்துல்லா அல் செனூசி த ஹேகில் இருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பதிலாக லிபியாவில் விசாரிக்கப்பட வேண்டும் என்று லிபிய அரசு விடுத்த கோரிக்கையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இத்தகைய விசாரணையை தமது நாட்டில் நடத்த முடியும் என்று த ஹேகில் இருக்கும் நீதிபதிகளை ஒரு நாடு சம்மதிக்கச் செய்திருப்பது இதுவே முதல்முறை. அதே நேரம் கடாஃபியின் மகன் சைஃப் அல் இஸ்லாம் மீதான இதேபோன்ற வழக்குகளை லிபியாவுக்குள் நடத்துவதற்கான தங்களின் நிபந்தனைகள் மற்றும் அளவுகோல்களை லிபிய அரசு அதிகாரிகள் இன்னமும் பூர்த்தி செய்யவில்லை என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது.
அமெரிக்க வெளியுறவுச் செயலர் ஜான் கெரி ஆப்கானிஸ்தான் அதிபர் ஹமீத் கர்சாயுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்காக காபூல் சென்றிருக்கிறார். அடுத்த ஆண்டு ஆப்கானிஸ்தானிலிருந்து நேட்டோ தலைமையிலான படைகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின்னர் அமெரிக்க துருப்புக்கள் ஆப்கானிஸ்தானில் இருப்பது குறித்த இருதரப்பு பாதுகாப்பு உடன்பாட்டை பற்றி அவர்கள் விவாதிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாத இறுதிப்பகுதியில் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா இறுதி வடிவம் கொடுத்து முடிக்க இருக்கிறது. ஆனால் பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டை நிலையை எட்டிவிட்டன என்று செய்தியாளர்கள் கூறுகிறார்கள்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
சீனாவின் முன்னாள் அதிபர் ஹூ ஜின்தாவுக்கு எதிரான இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பான வழக்கை விசாரிக்கப் போவதாக ஸ்பெயினில் இருக்கும் அதி உச்ச குற்றவியல் நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது. திபெத்துக்கு பொறுப்பாக ஹூ ஜின்தாவ் இருந்த காலகட்டம் தொடர்பில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டும் இருக்கும் திபெத்தியர்கள் சார்பில் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் ஒருவர் தற்போது ஸ்பானிய குடியுரிமை பெற்றவர். இந்த ஆண்டின் முற்பகுதியில் சீன அதிபர் பதவியிலிருந்து விலகிய ஹூ ஜின்தாவ் 20 முன்பு திபெத்துக்கு பொறுப்பாக இருந்தபோது அங்கு நடந்த கொடுமைகளுக்கு அவர்தான் பொறுப்பு என்று வழக்கு தொடுத்தவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கிறார்கள்.
இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை சனிக்கிழமை தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் பெரிய புயலை எதிர்கொள்ள அதிகாரிகள் தயாராகி வருகிறார்கள். ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேச மாநிலங்களை ஃபைலின் புயல் தாக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் 200,000 மேற்பட்ட மக்கள் கடலோர பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இந்த புயலின் போது மணிக்கு 200 km வரையிலான வேகத்துடன் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 1999 ஒடிசாவை தாக்கிய பெரிய புயலில் 10,000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர்.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்து உங்கள் கருத்துக்களை எமது இணையதளமான bbctamil.com மூலமாகவும், தபால் மூலம் எழுதும் நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டியன் 654 கொழும்பு என்ற உள்ளூர் முகவரிக்கும் எழுதலாம்.
எகிப்தின் வடக்கே அலெக்சாண்ட்ரியா கடற்பரப்பில் படகு ஒன்று மூழ்கியதில் அதே படகில் பயணித்துக் கொண்டிருந்த குடியேறிகளில் குறைந்தது 12 கடலில் மூழ்கியதாகவும், 100 அதிகமானவர்கள் மீட்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடலில் மூழ்கியவர்கள் எந்த நாட்டவர் என்கிற விவரங்கள் வழங்கப்படவில்லை.
அமெரிக்காவில் வரவு செலவு திட்டத்தை முன்னெடுக்க முடியாமல் ஏற்பட்டுள்ள முட்டுக்கட்டை நிலையை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியாக அதிபர் ஒபாமா குடியரசுக் கட்சி செனட்டர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட உள்ளார். இழுபறியின் நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தாமும் உபாயங்களை முன்வைக்க உள்ளதாக செனட்டர்களும் கூறியுள்ளனர். குறுகிய காலத்துக்கு கடன் பெறுவதற்கான உச்சநிலையை உயர்த்தி ஒபாமாவுக்கு உதவ முடியும் என்று குடியரசுக் கட்சியின் மூத்த அதிகாரிகள் முன்னே பேச்சுவார்த்தையில் கூறியிருந்தனர். தற்போதைய முட்டுக்கட்டை நிலைக்கு குடியரசுக் கட்சியினரே காரணம் என்று பெரும்பாலான அமெரிக்கர்கள் நம்புகின்றனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.